நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பன்னீர்செல்வம் அவர்களே.
வணக்கம்.
இப்போ முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதிய அமைச்சரவையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு திருப்தி தருகின்ற ஒரு அமைச்சரவையாக உங்களுக்கு படுதாது?
இந்த அமைச்சரவையுடைய முக்கியத்துவமே சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி அப்படிங்கிறது தான் திமுக அமைச்சரவைகளுடைய முக்கிய அடிநாதமாக இருந்திருக்கு. அதாவது சீனியர்ஸுங்களுக்கான ஒரு இடம், புதியவர்களுக்கான ஒரு இடமும் கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போதான் வந்து கட்சி தன்னை ரீஜோனேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முறை. அதை வந்து நம்ம 1989 கேபினெட்லயே பார்த்தோம். அது போன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கேபினெட்ல பார்க்குறோம். இந்த 33 பேர்ல 15 பேர் புதியவர்கள். அப்ப இந்த கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறதை முன்வைத்துதான் அவர் வந்து இந்த கேபினெட்டை உருவாக்கி இருக்கார்.
33 அமைச்சர்கள்ல பெண்கள் அதிகம் இடம்பெறவில்லை, சிறுபான்மையினருக்கு அதிகமாக வாய்ப்பு தரப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறு விமர்சனம் வருதே.
பெண்கள் ஜெயிச்சதும் குறைஞ்சு போச்சுங்க. அதாவது இவங்களுடைய இதுல வந்து இப்ப நம்ம சுப்புலக்ஷ்மி ஜெயதீசன் ஆரம்பிச்சு திருமதி டாக்டர் பூங்கோதை ஆலடி வருனா வரைக்கும் பெண்களுக்கான இடம் கொடுத்தது வந்து அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 17% இடம் ஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு தரப்பட்டது. ஆனா பெண்கள் வெற்றி பெற்றதும் குறைந்து போனதுனால 2 பெண்களுக்கான இடமாக மாறி இருக்கு. சிறுபான்மையினருக்கு வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரியும் எனக்கு நான் நினைக்கலையே. கிட்டத்தட்ட 6 பேர் இருக்காங்கல்ல, இங்க கீதா ஜீவன்ல ஆரம்பிச்சு மஸ்தான்ல இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 6 இருக்காங்க.
அடுத்து இப்ப உதயநிதி சேர்க்கப்படுவார் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டாலினோட மகன் உதயநிதி சேர்க்கப்படவில்லை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமா உங்களுக்கு படுகிறது?
உதயநிதி சேர்க்கப்படலை அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு காரணமாக இப்போதைக்கு பார்க்கப்படுறது வந்து சென்னைக்கான கோட்டா வந்து ஃபுல்லாயிடுச்சுங்கிறதுனாலதான். இப்ப அவர் ஸ்டாலினும் சென்னை, சேகர் பாபு சென்னை, ஹெல்த் மினிஸ்டராக பதவியேற்க மா சுப்பிரமணியம் சென்னை. இந்த பதவியில வந்து என்னன்னா மாவட்ட கோட்டாக்களும் இருக்கு, மற்ற ரெப்ரசன்டேஷன் கோட்டாஸும் உண்டு. அந்த பதவி பார்க்கும்போது சென்னை மாவட்ட கோட்டம் ஃபில்லாகி போச்சு. அதுதான், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அவருக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான் சொல்றாங்க.
பதவியேற்பு விழாவை பார்க்கும்போது முன்னாள் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார், கமல்ஹாசன் கலந்து கொண்டுள்ளார். அப்படி வந்து ஒரு அரசியல் நாகரீகம் அதில் வந்து வெளிப்படுது அப்படின்னு சிலர் பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படி படுது?
அதாவது 1991 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு நாகரீகம் திரும்பி வருது. அது அம்மையால் ஜெயலலிதா பதவிக்கு வந்தவுடன் தான் அந்த நாகரீகம் வந்து கெட்டுது. அதனால வந்து இது வந்து புது விஷயம் இல்லை. இந்த மாநிலத்தை பொறுத்தவரையில் அது தொடர்ந்து 1990 வரைக்கும் இருந்தது. 1991 காணாமல் போன ஒன்று கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து மீண்டும் வருகிறது. தமிழ்நாடு தன்னுடைய சுயத்தை மீண்டும் கண்டெடுத்த தருணமாக இதை பார்க்கணுங்க.
புதிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்த உடனே அவர் வந்து பல அறிவிப்புகளை வந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ 4000 ரூபாய் வந்து சொல்லுங்க.
அதாவது இந்த திட்டங்கள் எல்லாமே தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தான். வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான பணியை முதல் நாள்லேயே துவக்கி இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல அறிகுறி தான். அந்த வாக்குறுதிகளில் வந்து கோவிடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறதுங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாகப்படுது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது வந்து பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையும் விட பேண்டமிக்னால் ஏற்பட்ட இந்த மாபெரும் ஹெல்த் பிரச்சனை தான். இந்த பேண்டமிக்னால் ஏற்பட்ட ஹெல்த் பிரச்சனைக்கான நேரடி தீர்வாக இதுகூடிய இன்னொரு சைடு வந்து என்னன்னா இங்க வந்து பார்சியல் லாக் அவுட் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. பார்சியல் லாக் அவுட்லயும் வந்து பெரிய லெவல்ல பொருளாதார இழப்பீடுகள் இருக்கு. பார்சியல் லாக் அவுட் வந்து இப்ப எடுக்கிற சூழல்ல வந்து எந்த அரசும் இல்லை. ஏன்னா ரேட் ஆஃப் பாசிட்டிவிட்டி வந்து ஏறிண்டே இருக்கு. உதாரணமாக நேற்று கூட 24,000 பேருக்கு இந்த பெருந்தொற்று வந்திருக்கு. அப்ப இந்த எண்ணிக்கையில வந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகும் போது அதை முன்வைத்து எடுக்கப்பட்ட இந்த திட்டங்கள், இந்த 2 முடிவுகளும் மிக முக்கியமான முடிவுகளாக பார்க்கப்படுது. அதாவது பினான்சியல் ரிகம்பன்ஸ் இந்த 4,000 ரூபாய் கொடுப்பதும், தனியார் ஹாஸ்பிட்டல்களில் வந்து நீங்க வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அதை கவர் பண்ணும் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான பப்ளிக் ஹெல்த்துக்கான முடிவுகளாக பார்க்கப்படுது.
இப்போ கொரோனாவை தவிர இப்போ வேற என்ன மாதிரியான சவால்கள் தமிழக புதிய அமைச்சரவையின் முன் உள்ளன, குறிப்பாக வந்து இப்ப நீட்
சவால்ங்கிறது வந்து ஜிஎஸ்டியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் தான். மத்திய அரசு வந்து ஒரே ஒரு டாக்ஸ் கலெக்டிங் சென்டராக மாறி அது வந்து அந்த ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுகளுக்கு தர வேண்டிய பணத்தை வந்து போதுமான அளவு தரல. இப்ப தமிழ்நாட்டுடைய கடன் வந்து இன்னைக்கு 500,000 கோடி அப்படிங்கிறாங்க. இந்த 500,000 கோடியாக அந்த கடன் ஏறதுக்கு காரணமே டக்குன்னு ஜிஎஸ்டி பணம் வராததுனால வாங்கின எக்ஸ்டர்னல் போரோயிங்கும் அந்த எக்ஸ்டர்னல் போரோயிங்கான காஸ்ட் ஆஃப் த லோனும் தான் வந்து இவ்வளவு பெரிய பினான்சியல் பர்டனை கொடுத்துருக்கு. இந்த பினான்சியல் பர்டனை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி தங்களுடைய ஆட்சி நடத்த போகிறார்கள்ங்கிறது தான் இவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதனாலதான் வந்து இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் இரண்டு அமைச்சர்கள் வந்து மாபெரும் சவாலுடன் தங்களுடைய துறையை வருகிறார்கள். ஒன்று வந்து சுகாதாரத்துறையை கையாளும் மா சுப்பிரமணியம், இன்னொன்று வந்து பொருளாதாரத்தையும் நிதியையும் கையாளும் பிடிஆர் பன்னீர் ராஜனும். அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து மிகப்பெரிய சவால்கள். பன்னீர் ராஜனுக்கு வந்து 500,000 கோடி ரூபாய் கடன் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார். இவர் வந்து வேகம் வேகமாக பேண்டமிக் பரவி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அர்பன் ரூரல் டிவைடை மீறி இந்த பேண்டமிக் போயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அது வந்து ஒரு மாதிரி அர்பன் சென்ட்ரிக்காக தான் இருந்தது பேண்டமிக், ரூரல் ஸ்ப்ரெட் இல்லை. ஆனா இந்த கடந்த ஒரு மாசத்துல ஒரு ரூரல் ஸ்ப்ரெட்டும் இருக்கு. இந்த விருலன்ட் வேரியன்ட் வந்து ரூரல் ஸ்ப்ரெட்டோட இருக்கும்போது அவர் எடுத்துக்கொண்ட அந்த சுகாதாரத்துறை முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸும் தாங்க முக்கியமான சேலஞ்சஸ்.
மிக்க நன்றி பன்னீர்செல்வம் அவர்களே.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.